நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்று நமது நிகழ்ச்சியில் ஏற்றுமதி தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகள் குறித்து கூறுகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வந்து ஒரு பொருளை வந்து எப்படி வந்து ஏற்றுமதி செய்ய போகிறோம், அதாவது இன்றைக்கி வந்து விவசாய பொருட்கள்லாம் நிறைய நம்ம வந்து உற்பத்தி செஞ்சிட்ருக்கோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணப்படுது. தானியங்கள்லேயும் பார்த்திங்கன்னா நாம் வந்து கோதுமை அரிசி இந்த மாதிரி தானியங்களில் வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்டு சொல்லணும், அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி செய்வதன் மூலம் அதிக வருமானம் பெற முடியும். அதேமாதிரி வந்து ஒரு பொருளாதார மேம்பாடு வந்து இந்த தொழிலில் வந்து அடையலாங்கிற ஒரு பேச்சும் வந்து இருக்குது. இப்போ ஒரு தனிநபர் இந்த தொழிலில் ஈடுபடணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஒரு வழிகாட்டுதல் வேணும்ல, ஒன்றுமே தெரியாமல் நம்ம வந்து எந்த இதையும் செய்ய முடியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு புரிதல் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் வந்து வழிமுறைகள் என்னென்ன பின்பற்றணும், எப்படி வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்மளுக்கு தேவையான ஆர்டரை பிடிக்கிறது, அடுத்த நாட்டில் இருக்கிறவங்களை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன வழிமுறைகள்லாம் வந்து அரசாங்கங்கள்கிட்ட எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது, எப்படி அணுகிறது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மொதல் ஒரு பொருளை நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணணும். கம்பெனியின் பேரில் தான் வந்து எல்லா வரவு செலவு கணக்குகள் போக்குவரத்து எல்லாமே இருக்கிறதுனால இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது, அதாவது சிறு தொழில்கள் வந்து தொடங்கிறதுக்குன்னு ஒரு துறை வச்சுருக்காங்க அரசாங்கத்தில். நம்ம போய் அவங்கள்ட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன பண்ணணுன்னா நம்மளோட நிறுவனத்துக்குன்னு ஒரு தனியான ஒரு பெயரை வைத்து கொண்டு அதை வந்து நம்ம வந்து தனியாக தொடங்க போகிறோமா அல்லது கூட்டு முயற்சியிலா அந்த மாதிரிலாம் வந்து முன்னிலேயே வந்து முடிவு எடுத்த பின்னர் அவங்கள போய் நம்ம அணுகணும். அணுகுனதுக்கப்புறம் அவங்க வந்து சில விண்ணப்பங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பங்கள் நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு அப்போ அடிப்படை விவரங்கள், அதாவது நம்மளோட கம்பெனி எந்த இடத்துல ஓப்பன் பண்ண போகிறோம், அதுக்கான அத்தாட்சி, அதாவது அத்தாட்சிங்கிறது என்னென்னா நம்மளோட ஐடென்டிட்டி கார்டு இருக்கும்ல, அடையாள அட்டைகள், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி விஷயங்கள், அடிப்படை ஆதாரங்கள் நம்ம கொண்டு போகிறப்ப அவங்க அதை பரிசோதித்துட்டு கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து பதிவு செஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் நம்பர், அதாவது பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்கிறாங்கல்ல பேன் நம்பர், அது வந்து இருக்கணும். அதாவது கம்பெனி பேர்லேயோ அல்லது எந்த நபர் வந்து தொழிலில் ஈடுபட போகிறோமோ ஒரு பேன் நம்பர் வந்து நம்ம வந்து எடுக்கணும். கம்பெனி பேரில் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இப்போ ஏற்றுமதி தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லா பண வரவு செலவுகள் எல்லாமே பேங்கின் மூலியமாக தான் நம்ம செய்ய போகிறோம், செய்ய முடியும். அதனால் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயலுங்கிறதுனால எந்த மாதிரி பேங்க்கில் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்க், அதாவது எந்த நாட்டிலையும் போய் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ சின்ன சின்ன பேங்க்லாம் இருக்குல்லே, அதாவது ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரான்ச் வந்து தமிழ்நாடுக்குள்ளாரியோ அல்லது இந்தியாக்குள்ளாரியோ தான் இருக்கும். மற்ற வெளிநாடுகள் போகிறப்ப அவங்களுக்கு அந்த வசதிகள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பேங்க்கில் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் மேனேஜர்ட்டு எங்களோட வங்கியில் இந்த மாதிரி ஒரு தொழில் நிறுவனத்தோட வரவு செலவு எல்லாம் வச்சுக்கிறாங்க, இவங்க வந்து எங்கள்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட அடிப்படை ஆதாரங்கள்லாம் நம்ம கையில் வச்சுக்கிட்டு டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், அதாவது டிஜிஎஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு அலுவலகம் இருக்குது. இது எப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இது இருக்காது, ஒரு 5 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு மையமாக வைத்து இந்த அலுவலகம் செயல்பட்டுருக்கு, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிஎஃப்டி. இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் ஒன்று இருக்குது, மதுரையில் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஒரு 4-5 மாவட்டங்களை சேர்த்து ஒரு அலுவலகம் செயல்பட்டுருக்கு. நம்ம இவங்கள்ட்ட கொண்டு போகணும், அதை வந்து டிஜிஎஃப்டி ஆஃபீஸில் வந்து நம்ம பதிவு செய்யணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொண்டு போன எல்லாத்தையும் பார்ப்பாங்க. கரெக்டாக இருக்கான்னு பேன் கார்டு, லெட்டர் கட் ஒன்று எடுத்து போகணும், ஃபோட்டோ, நம்மளோட ஃபோட்டோ, அப்புறம் வந்து என்ன மாதிரி இது பண்ண போகிறோம், எந்த பொருளை வந்து ஏற்றுமதி செய்ய போகிறோம், அந்த தகவல்கள், அப்புறம் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர், பேங்க்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து நம்ம கொண்டு போகணும். இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறப்ப அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் ஒன்று நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அப்படி சொல்கிறாங்க, ஐஇ கோடு, ஐஇசி, அதுக்கு பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று கொடுப்பாங்க. இது நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம கம்பெனி வந்து ஏற்றுமதி நிறுவனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்கிறதுக்கு நாம் வந்து தயாராகிட்டோம் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனியாக ஒரு வெப்சைட் நம்மளோட கம்பெனி பேரில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம நம்மளோட தகவல்கள், என்னென்ன வேலைகள் நம்ம செய்ய போகிறோம், என்னென்ன ப்ராடக்ட் வந்து நம்ம ஏற்றுமதி செய்ய போகிறோம் அப்படிங்கிற தகவல்களை வந்து நம்ம அதில் விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும்ல, அது எளிமையான முறை. அது வலைதளம் நம்ம உருவாக்கி அதன் மூலியமாக இந்த வேலைகளை செய்யலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, ப்ரொமோஷன் கவுன்சில்னு சொல்லிட்டு நிறைய இன்றைக்கி இருக்குது, அதாவது அரசாங்கங்களில் நடத்திட்டுருக்காங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க நிதி பெற்று தனியார் நிறுவனங்களும் நடத்திட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் கவுன்சிலில் போய் நம்ம வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கிறது நல்ல விஷயம். ப்ரொமோஷன் கவுன்சில்னா என்ன சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து சில உற்பத்தி பொருட்கள், உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா நறுமணப் பொருட்கள், அதாவது ஸ்பைஸ் ப்ராடக்ட், வாசனை பொருட்கள் ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா அது தனியாக ஒரு ப்ரொமோஷன் கவுன்சில் போர்டே இருக்குது, ஸ்பைஸ் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில் சீடு, அதாவது ஏதாச்சும் எண்ணெய் வித்துக்கள் நம்ம வந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து வச்சுருக்காங்க. கோகனட்டு ப்ரொமோஷன் கவுன்சில் தனியாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி அப்பீடான்னு சொல்லிட்டு நம்ம விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு தனியாக வந்து அரசாங்கம் நிதி பெற்று செயல்பட்டுருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பக தன்மை வாய்ந்த அரசாங்கங்கள் மூலமாக நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனங்கள். இவங்களெலாம் நம்ம போய் உறுப்பினராக சேர்ந்துக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா வந்து செமினார்லாம் நடத்துவாங்க, அதாவது கருத்தரங்கள் நடத்துவாங்க. அங்கே கருத்தரங்கள் நடத்துகிறப்ப அவங்கள உறுப்பினர்களாக இருக்கிற எல்லோரும் வந்து ஒரே இடத்துல சங்கமித்து அவங்களோட கருத்து பரிமாற்றங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்பை பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். பையர்ஸை வந்து நம்மளுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க ப்ரொமோஷன் கவுன்சிலில் நடத்துகிற அந்த கருத்தரங்களில் நம்ம கலந்துக்கிறது மூலமாக, சில இதில் பார்த்திங்கன்னா ஃபாரின் டூர் கூட அவங்க கூப்பிட்டு போகிறாங்க, சில நாடுகளுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு பரிச்சயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ ப்ரைவேட்டாக நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நம்பகத்தன்மை இல்லைன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் வந்து கொடுப்பாங்க, அந்தளவுக்கு எக்ஸ்போசர் வந்து இருக்குமா தெரியல. அது இல்லாமல் அவங்க கொடுக்குற அட்ரஸ் பார்த்திங்கன்னா வரவங்க எல்லாத்துக்கும் அதே தான் கொடுப்பாங்க. அப்போ எல்லோரும் நம்ம ஒரே டயத்தில் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டரு, இப்போ ஒரு பொருளை நம்ம ஏற்றுமதி செய்கிறோன்னு வச்சிங்களேன், அவங்க கொடுக்குற அட்ரஸில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ப்ரொமோஷன் கவுன்சில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எப்படி வந்து நம்ம ஆர்டரு வாங்குறது? இப்போ நான் வந்து தேங்காவை வந்து ஏற்றுறேன்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தேங்காய் வந்து நான் ஏற்றணும் அப்படின்னா வாங்குகிறவங்களை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இதுக்கு வந்து ரெண்டு வழிமுறைகள் இருக்குது. ஒன்று என்னென்னு வச்சிங்களேன், கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது, நம்ம சென்னையில் இருக்குது, அது மாதிரி துறைமுகங்கள்லாம் இருக்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் நம்ம போயிட்டு கிளியரிங் ஃபார்வேர்டிங் ஏஜென்ட் சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம போய் அவங்கள போய் நம்ம பார்த்து கடந்த 3 மாதங்களாக எந்தெந்த பொருட்கள்லாம் ஏற்றுமதி ஆகிருக்கு, எந்தெந்த நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி ஆகிருக்கு, யார் வந்து வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த லிஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குவாங்க. இந்த மாதிரியும் நம்ம வந்து பையர்ஸ் அட்ரஸ் நம்ம வந்து பெறலாம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து தூதரகம் இருக்கும் இல்லையா, எம்பசிஸ் வந்து அவங்கள்ட்ட நம்ம போய் கேட்கலாம், யார் யார் வந்து வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அதாவது வேணும்னு சொல்லிவிட்டு அவங்களோட தேவைகள் யாருனா கேட்டிருக்காங்களா, ஏதாச்சும் அட்ரஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயும் போய் பையர்ஸ் அட்ரஸ் வாங்கலாம். ஒன்ஸ் நம்ம வந்து அந்த அட்ரஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்கள நேரடியாக நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கா, நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் அப்படி சொல்லி ஒரு அறிமுகத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு நம்மளோட உரையாடல்களை வந்து அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம். இது வந்து ஒன்றும் நம்பகத்தன்மை வந்து அந்தளவுக்கு இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ஃபோனில் பேசுகிறதுனால நம்பிட்டு நம்ம வந்து இறங்கணவும் முடியாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம அந்த கான்டாக்ட் பண்ணுறோன்னே ஒரு ரிலேயபிளாக நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து நேரடியாக போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. ஒரு வேளை நம்ம போய் நேரடியாக அவங்கள போய் நம்ம அப்ரோச் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பணம் செலவு பண்ணி டிக்கெட் புக் பண்ணி அந்த நாட்டுக்கு நம்ம போய் அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த பிரதிநிதியை நம்ம பார்த்து நேரடியாக நம்ம பேசுகிறப்ப அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், ஒரு பரிச்சயம் ஏற்படுறதுனால நேரடியாக நம்ம போனோம்னு வச்சிங்களேன் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும்ல. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயத்தில் வந்து நிறைய கருத்து பரிமாற்றங்கள் வந்து அங்கே நம்ம பண்ண முடியும். என்னென்னா எந்த மாதிரி பேக்கேஜிங் மெட்டீரியலில் வேணும், அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணுறோம், இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஒரு ஆர்டர் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். ஒன்ஸ் நம்ம ஆர்டர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம பொருட்களை வந்து அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ரெடி பண்ணி பேக் பண்ணி இங்கேருந்து அனுப்பணும். சரிங்களா, அது அனுப்புறதுக்கு என்னென்ன வேலைகள் அப்படி சொல்லிட்டு அடுத்தது நம்ம பார்க்கலாம். குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சொல்கிறதுன்னா, உதாரணத்துக்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாமே. வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் வந்து எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரியே மஞ்சள் கலராக இருக்கணும், பழுத்திருக்கணும். அதுக்கப்புறம் இத்தனை இன்ச்சு எனக்கு வந்து நீளத்தில் இருக்கணும், இத்தனை சென்டிமீட்டர் டயாமீட்டர் அதாவது விட்டத்தில் வந்து அந்த வாழைப்பழம் இருக்கணும் அப்படி சொல்லி அவங்க வந்து குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வந்து கொடுக்குறபடி நம்மளோட பொருட்களை வந்து தயார் செய்து அங்கே போய் சேர்ற வரைக்கும் அதை வந்து பாதுகாப்பு நமக்கு அனுப்புகிற மாதிரியே அவங்க கொடுக்குற மாதிரியே கெட்டு போகாத மாதிரி இருக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகள் செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பேக் பண்ணி கண்டெய்னரில் நம்ம ஃபில் பண்ணி கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் நம்ம போகணும். அங்கே என்ன போனதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும். இப்போ வந்து சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்டு வந்து நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வாங்கியிருக்கோமா, அப்படி இல்லைன்னா நம்ம பொருள் ஏற்றுமதி செய்கிற பொருளே வந்து எந்த நச்சு பொருளும் இல்லை, அது வந்து தடை செய்யப்பட்ட பொருள் எதுவும் ஏற்றலை, இது வந்து ப்ராப்பராக வந்து வழிமுறைகள் படி தான் வந்து இந்த பொருள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது அப்படிங்கிறத அந்த இதெல்லாம் நம்பகத்தன்மை வந்து அவங்களுக்கு தரவாக செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு பில்லு கொடுப்பாங்க. கண்டெய்னரில் ஏற்றினதுக்கப்புறம் ஒரு பில்லு கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த பில்லு தான் வந்து ரொம்ப முக்கியமான பில்லு, அதுக்கு பேர் பில் ஆஃப் லீடிங் சொல்கிறாங்க. இப்போ இந்த பில்லை வந்து நம்ம அங்கே யாருக்கு நம்ம அனுப்புகிறோமோ அவங்கள்ட்ட இந்த பில்லை கட்டினா தான் அந்த பொருளை வந்து வெளியில் அவங்க எடுக்க முடியும். அந்த நாட்டிலேருந்து அந்த துறைமுகம் எந்த நாட்டுக்கு நம்ம அனுப்புகிறோமோ அந்த துறைமுகத்துலேருந்து அவங்க வெளியில் எடுக்க முடியும். சரிங்களா, இப்போ இது ஏற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு வச்சிங்களேன், இந்த பில்லு தான் நம்மளுக்கும் அத்தாச்சு. இப்போ ஒரு வேளை வந்து நம்ம பாட்டு பில்லு அனுப்பிச்சுட்டு அவங்க காசு வந்து கொடுக்கலன்னு வச்சிங்களேன் நம்ம அனுப்புனதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னு வச்சிங்களேன், பேமெண்ட் வாங்குறதுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறாங்க. அதில் வந்து மொத்தம் மூணு சொல்கிறாங்க பேமெண்ட் மோடு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஏற்றினதுக்கப்புறம் நம்மளோட வியாபாரம் வந்து என்ன சொல்கிறோன்னா பணம் பரிமாற்றம் முடிஞ்சால் தான் ஃபுல்லும் முடிஞ்சதாக அர்த்தம். இதில் வந்து மூணு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ், அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட். இது வந்து சரக்கு விற்றதுக்கப்புறம் வந்து காசு கொடுக்கறது ஒன்று, அதுக்கப்புறம் காசு கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படி சொல்லிட்டு ஒரு மெத்தடு சொன்ன ரெண்டு வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை அதிகமாக இல்லைன்றாங்க. நடைமுறையில் எல்லோரும் வந்து பரிந்துரைக்கிறது வந்து இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் மெத்தட் தான். லெட்டர் ஆஃப் கிரெடிட் மெத்தட்லேயே ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து ரிவோக்கபிள் மெத்தட் அண்ட் வந்து நான் ரிவோக்கபிள் எல்சி. ரிவோக்கபிள் எல்சிங்கிறது ரொம்ப சேஃப்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த எல்சி மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ பேங்க் மூலியமாக தான் இந்த செயல்கள் நடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற பையர்ஸை வந்து இது பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து இதில் என்னென்னா பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறப்பே வந்து நம்ம எல்லாம் ஏற்றிட்டோம் இது பண்ணிட்டோம் எங்களுக்கு வேணான்னு அவன் சொல்லிட்டான்னு வச்சிங்களேன், எல்லாம் ஏற்றி முடித்தாச்சு போயிட்டுருக்கிற பாதிலேயே வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லா வேலையும் இங்கே பண்ண எல்லா வேலையும் வேஸ்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ அதை வந்து இது நம்ம உறுதிப்படுத்திக்கிறது அந்த ஒரு முறை தான் இந்த இது ரெக்கவரபுள் நான் ரெக்கவரபுள்னு சொல்கிறாங்க. நான் ரெக்கவரபுள் எல்சிங்கிறது ரொம்ப கொஞ்சம் சேஃபான முறை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ஆர்டர் வந்து நம்மள்ட்ட வந்திருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த இது தேவை எனக்கு அனுப்பிச்சி விடணும் ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு மெயில் வந்ததுன்னு வச்சிங்களேன், அதை நம்ம எப்படி நம்புறது, நம்பகத்தன்மை எப்படி இது பண்ணணும் அப்படின்னா ஒரு சில வழிமுறைகளாக இருக்குது. இப்போ எப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி தனிப்பட்ட கம்பெனியை நம்ம வந்து அவங்களோட அட்ரஸ் பிடிச்சி அவங்கள்ட்ட இதை வந்து வாங்கி பார்க்குறது கொஞ்சம் சேஃப்ன்றாங்க. என்னென்னா எந்த பேங்க்கில் வந்து அவங்களோட பண வரவு செலவுலாம் வச்சுருக்காங்க அப்படி சொல்லி நம்ம அந்த அக்கௌண்ட்டு வாங்கி நம்ம பேங்க்கில் இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம கேட்டோம்னு வச்சிங்களேன் அவங்க இதில் போட்டு பார்த்தாங்கன்னா அதில் தெரியும். அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம இறங்கலாம். இது ஒரு முறை. இன்னொன்று அரசாங்கங்களே வந்து சில இது வச்சுருக்காங்க, அது என்னென்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சப்போஸ் நம்ம வந்து பொருள் ஏற்றி அனுப்பிச்சி விடணும்னு வச்சிங்களேன், எதிர்பார விதமாக ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிடுச்சு, கடலில் வந்து கண்டெய்னர்கள்லாம் மூழ்கிருச்சு, நம்ம நிறைய படிக்கிறோம்ல பேப்பரில், அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட பொருளுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இது மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம் இவ்வளோது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நம்பகத்தன்மையும் நம்மளுக்கு செக் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா. இப்போ இதுதான் வந்து பொதுவாக ஒரு அவுட்லைன் சொல்லலாம். மேலோட்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் ரொம்ப அவசியமாக நம்மளுக்கு தேவை ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஆர்வம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அவங்க வந்து முழு மூச்சாக இறங்கி எந்த ஒரு தொழிலையும் வந்து வெற்றி பெற முடியும், அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுக்கு என்ன ஒன்று தேவை அப்படின்னா மன தைரியமும் விடாமுயற்சியும் தான் ஒரு வெற்றிக்கான அடிப்படை தேவைகளில் ஒன்று. இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புதிதாக ஏற்றுமதி தொழில் செய்ய விரும்புகிறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது உதவும்னு நான் நினைக்கிறேன்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை ஏற்றுமதி தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கினார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.